إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أئذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد وقال قرينه هذا ما لدي عتيد ألقيا في جهنم كل كفار عنيد مناع للخير معتد مريب الذي جعل مع الله إلها آخر فألقياه في العذاب الشديد قال قرينه ربنا ما أطغيته ولكن كان في ضلال بعيد قال لا تختصموا لدي وقد قدمت إليكم بالوعيد ما يبدل القول لدي وما أنا بظلام للعبيد يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل أواب حفيظ من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بسلام ذلك يوم الخلود لهم ما يشاءون فيها ولدينا مزيد وكم أهلكنا قبلهم من قرن هم أشد منهم بطشا فنقبوا في البلاد هل من محيص إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد ولقد خلقنا السماوات والأرض وما بينهما في ستة أيام وما مسنا من لغوب فاصبر على ما يقولون وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب ومن الليل فسبح وأدبار السجود واستمع يوم ينادي المناد من مكان قريب يوم يسمعون الصيحة بالحق ذلك يوم الخروج إنا نحن نحيي ونميت وإلينا المصير يوم تشقق الأرض عنهم سراعا ذلك حشر علينا يسير نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد சர்வ பகலும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதா சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய அவர்களது உத்தம தோழர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் என எல்லா முஸ்லீம்கள் மீதும் உண்டாவதா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد சுவனம் யாருக்குரியது என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை இந்த ஜும்மா குத்துபாவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் சுவனத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா மறுமையில் அவனுக்கு கட்டுப்படுகின்ற உண்மையான முஸ்லிமான மூமினான அடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பரிசு பொருள்தான் இந்த சுவனம் இதனுடைய பெருமதியை பற்றி அதனுடைய பெருமதியினுடைய அளவை பற்றி எங்களால் வர்ணித்து முடிக்க முடியாது. இதனுடைய பெருமதியை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு மனிதனுக்கு அவருடைய சாட்டை வைப்பதற்கு சுவனத்தில் ஒரு இடம் கிடைப்பது என்பது இந்த உலகம் உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட அது சிறந்தது என்று சொன்னார். எனவே ஒரு மனிதன் ஒரு சிறிய ஒரு இடத்தை அந்த சுவனத்திலே அடைந்து கொண்டாலும் அது இந்த உலகத்துக்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களை விடவும் அந்த இடம், அந்த சிறிய இடம் சுவனத்தை பொறுத்தவரையில் அது பெருமதி வாய்ந்தது. அதே நேரத்தில் இந்த சுவனத்திலே ஆக குறைந்த அந்தஸ்தை அடையக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி இந்த உலகத்தை போன்ற 10 மடங்கு வெகுமதியை அல்லாஹ் கொடுக்கிறார். அதனுடைய விசாலம் இந்த உலகத்தை விட 10 மடங்கு விசாலமானது. எனவே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவே இந்த உலகம் உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்றால் அதனை நாங்கள் 10 மடங்கால் பெருக்கினால், உலகத்தை போன்ற 10 மடங்கால் பெருக்கினால் அதனுடைய பெருமதி என்று எங்களால் அளவிட முடியாது. அவ்வளவு பெருமதியான அந்த சுவனத்தை அல்லாஹு தஆலா வடிவமைத்திருக்கிறான், அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறான். இந்த படைத்த அல்லாஹு தஆலா யாருக்காக இதனை படைத்திருக்கிறான், இதை உள்ள சகல ஏற்பாடுகளையும் தயாரித்த அல்லாஹு தஆலா யாருக்காக இதனை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை அவனே அல் குர்ஆனில் பல இடங்களிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் சூரத்துல் ஆலை இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 133வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِنْ رَبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ. உங்களுடைய ரப்பினுடைய மன்னிப்பின் பாலும் வானங்கள் பூமியின் அளவு விசாலமான அந்த சுவனத்தின் பாலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு விரைந்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள். அந்த சுவனத்தை பொறுத்தவரையில் தக்வா உடையவர்களுக்காக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முத்தகீன்களுக்காக அது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இந்த சுவனத்தை தயாரித்த அல்லாஹ் அதனுடைய சகல விடயங்களையும் தீர்மானித்த அல்லாஹு தஆலா இதனை தயாரிக்கும் போதே அல்லது தயாரித்த பிறகே அல்லாஹ்வுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், இதை யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்காகத்தான் இதனை தயார்படுத்துகிறேன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது இந்த முத்தகீன்களுக்காக, அல்லாஹ்வை அஞ்சி செயல்படக்கூடியவர்களுக்காக இது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். இதேபோன்று சூரத்துர் ராக் என்ற அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மசலுல் ஜன்னத்துல்லதி உஇதல் முத்தகூன், தக்வா உடையவர்கள் முத்தகீன்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறார்களே, உங்களுக்கு நீங்கள் தக்வாவோடு நடந்தால் அது கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த சுவர்க்கத்திற்குரிய உதாரணம் எப்படி என்றால், அது எப்படியானது என்றால், தஜிரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழால் பலதரப்பட்ட ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, உக்குலுஹா தாயிமுன் வதில்லுஹா, அதிலே கிடைக்கக்கூடிய உணவுகளும் நிரந்தரமானது, அதே போன்று அதனுடைய நிழல்களும் நிரந்தரமானது. تلك عقب الذين اتقوا எவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி தங்களை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்களுக்குரிய இறுதி முடிவு இந்த சுவனமாக இருக்கிறது. وعقب الكافرين النار அதே நேரத்தில் இந்த தக்வா உடையவர்களுக்கு நேர் எதிரானவர்கள் நிராகரிப்பாளர்கள். இந்த நிராகரிப்பாளர்களுடைய இறுதி முடிவு நரகமாகும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். சூரத்துல் ஜுமர் என்ற அத்தியாயத்தினுடைய 73வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஸீகல் லதீன தக்வ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா. எவர்கள் தங்களுடைய ரப்புக்கு பயந்து இந்த உலகத்திலே செயல்பட்டார்களோ அவர்கள் சுவனத்தை நோக்கி மறுமை நாளிலே கூட்டம் கூட்டமாக கொண்டு வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா, அந்த சுவனத்தை அவர்கள் வந்தடைந்ததும், வஃபுதிஹத் அப்வாபுஹா, அதனுடைய வாசல்கள் அவர்களுக்காக திறக்கப்படும். وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا அந்த சுவனத்தை பாதுகாக்கக்கூடிய காவலாளர்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, திபுத்தும், ஒரு மனமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். ஃபதுகுலூஹா காலிதீன், இந்த சுவனத்திலே நீங்கள் நிரந்தரமானவர்களாக இதிலே நுழைந்து தங்கிவிடுங்கள் என்ற அந்த மலக்குமார்கள், அந்த சுவனத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். எனவே இந்த மூன்று வசனங்களையும் நாங்கள் அவதானித்தால், இந்த மூன்று வசனங்களை போன்று இருக்கக்கூடிய ஏனைய வசனங்களையும் நாங்கள் அவதானித்தால், அந்த வசனங்களிலெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரே செய்தி என்னவென்றால், இந்த சுவனம் தக்வா உடையவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சுவனம் தக்வா உடையவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தக்வா உடையவர்கள், முத்தகூன்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அவர்கள் இந்த சுவனத்தை நோக்கி மறுமை நாளிலே கொண்டு வரப்படுவார்கள் என்றெல்லாம், இந்த சுவனம் என்கின்ற இந்த ஒன்றை தக்வா உடையவர்களோடும் சம்பந்தப்படுத்தி அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இதிலிருந்து நாங்கள் ஒரு செய்தியை விளங்கிக் கொள்ளலாம். எம்முடைய எதிர்பார்ப்பாகிய நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, நுழைய வேண்டுமென்று ஆசைப்படக்கூடிய அந்த சுவனத்தை பொறுத்தவரையில், அதிலே நுழைவதற்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தேவைப்படுகிறது. அது முக்கியமான தன்மை ஒரு மனிதனிடத்திலே காணப்பட வேண்டி இருக்கிறது. அந்த தன்மை உள்ளவனாக ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை இந்த வசனங்களின் ஊடாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே இந்த தக்வா இந்த அளவு முக்கியமாக இருப்பதன் காரணமாகத்தான், அல்லாஹ்வினுடைய அச்சம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமாக இருக்கின்ற காரணத்தினால்தான், அல்லாஹு தஆலா எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு முன்னால் வந்த சமுதாயத்திற்கும் இந்த தக்வாவை வசியத்தாக செய்திருப்பதாக அல் குர்ஆனிலே சொல்கிறார். சூரத்துல் நிசா என்ற அத்தியாயத்தினுடைய 131வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், வலகத் வஸைனல் லதீனா ஊதுல் கிதாப மின் கப்லிகும் வ இய்யாகும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட முந்தைய சமுதாயத்திற்கு நாங்கள் வசியத்து செய்ததெல்லாம், அதேபோன்று உங்களுக்கும் நாங்கள் வசியத்து செய்வது என்னவென்றால், அனித்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஇன் தக்ஃபுரு, ஒரு கால் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சாமல், தக்வா உடையவர்களாக நீங்கள் ஆகாமல், நிராகரிப்பாளர்களாக நீங்கள் ஆகுவீர்களே ஆனால், ஃபஇன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுக்கு வானத்தில் உள்ளவைகளும் பூமியிலே உள்ளவைகளும் அவனுக்கு சொந்தமானது. வகானல்லாஹு கனியன் ஹமீதா, உங்களுடைய தக்வாவை விட்டும்
நீங்கள் கொண்டு வராத உங்களுடைய தக்வாவை விட்டும் அல்லாஹு தஆலா தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் அவன் இருக்கிறான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தினுடைய 131வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். இதிலே அல்லாஹ் எங்களுக்கு மட்டும் இந்த தக்வாவை வலியுறுத்தவில்லை, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமுதாயத்தினருக்கும் அல்லாஹ் வலியுறுத்தியதெல்லாம் நீங்கள் அல்லாஹை அஞ்சுங்கள், அல்லாஹுக்கு பயப்படுங்கள், வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை, அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் மாறினால் சகல விடயங்களும் தானாக மாறும், சகல விடயங்களும் அது தானாகவே எல்லா விடயங்களிலும் சீர்திருத்தம் உருவாகும். எனவேதான் அடிப்படையாக எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கும் எங்களுக்கும் அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய வசியத் உபதேசம் நீங்கள் அல்லாஹு என்று அவனுக்கு பயப்படுங்கள். வேறு யாருக்கும் பயப்பட்டீர்களோ இல்லையோ அல்லாஹுக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்பதுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. இதே விஷயத்தை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அருமை தோழர்களுக்கு ஒரு உருக்கமான ஒரு உபதேசத்தை செய்தார். அவர்களுடைய அந்த உபதேசத்தை பார்க்கின்ற பொழுதே இது ஏதோ பிரியாவிடை பெற்று செல்லக்கூடியவர், நான் போகப் போகிறேன், இன்ன இன்ன விடயங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அந்த சந்தர்ப்பத்திலே இறுதி உபதேசம் ஒருவர் செய்வாரே, அந்த உபதேசத்தை போன்ற அருமை தோழர்களுக்கு இருந்தார். அதனை கேட்ட அருமை தோழர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்தது, அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கியது. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அந்த உபதேசத்தை பார்த்துவிட்டு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய உபதேசத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ போகப் போகின்றவர் பிரியாவிடை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் செய்யக்கூடிய இறுதி உபதேசத்தை போன்று இருக்கிறதே, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு ஏதாவது இன்னும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அருமை தோழர்கள் கேட்டார். அந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், ஊசிக்கும் பித்தஹுவல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அச்சத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். ஒரு ஹவசா நாட்டினுடைய கருப்பு அடிமை உங்களுக்கு அமீராக ஆனாலும் அந்த அமீருக்கு நீங்கள் செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும், இதனை உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அருமை தோழர்களுக்கு சொன்னார். இதிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உபதேசமாக வலியுறுத்தி சொன்ன விடயம் என்னவென்றால், நீங்கள் தக்வாவை கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு பயப்படுங்கள், அல்லாஹுக்கு பயப்படுவதோடு உங்களை விட அந்தஸ்தினால் குறைந்த, உங்களை விட உங்களுடைய பார்வையிலே தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமீர் உங்களுக்கு அமீராக ஆகினாலும் எந்த அளவுக்கு என்றால், அன்று மிக தாழ்மையான ஒரு நிலைமையிலே இருந்தவர்கள்தான் அடிமைகள், அதிலும் ஹபஷா நாட்டு கருப்பு அடிமைகளை பொறுத்தவரையில் அந்த சமூகத்திலே மிக மிக தாழ்ந்தவர்கள். அவர்களை காட்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லப்படுகின்றவர்கள் யார், குறைஷிகள், மக்காவிலே உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், மதீனாவிலே உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரை தாழ்வாக கருதுகின்றீர்களோ அப்படிப்பட்ட ஒரு ஹபஷா நாட்டு கருப்பு அடிமை உங்களுக்கு அமீரார் ஆக ஆனாலும் நீங்கள் செவிமடுத்து கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள். இந்த கட்டுப்பாடு தக்வாவுக்குரிய அடையாளம், அல்லாஹ்வினுடைய அச்சம் இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு விடயங்களையும் அருமை தோழர்களுக்கு இறுதி உபதேசமாக செய்தார்கள். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. எனவே இந்த மேற்கண்ட குர்ஆன் வசனங்கள் அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செய்தியினூடாக இந்த தக்வா என்பதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது, தக்வா என்றால் என்ன, அது என்ன பொருள், அது எப்படிப்பட்டது என்பதை பற்றி சிந்தித்து உண்மையிலேயே அந்த தக்வா என்பது என்னிடத்திலே வந்துவிட்டதா அல்லது வந்து மறைந்து விட்டதா அல்லது இன்னும் அது வராமல் இருக்கிறதா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. தக்வாவை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் அல்லாஹுனுடைய அச்சத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா தடுத்த விடயங்களை அதிலே அவன் நுழையாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றானே, அதற்கு பேர்தான் தக்வா. அதே போன்று அல்லாஹ்வினுடைய அன்பின் காரணமாக அல்லாஹ்வினுடைய அன்பை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் ஏவிய விடயங்களை அவனுக்காக அல்லாஹுக்காக தான் விரும்பி செய்கிறானே, அதுதான் தக்வா. இந்த தக்வா என்பது எங்களிடத்திலே எல்லா விடயங்களிலும் வந்துவிட்டதா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் சிலர் அதான் ஓசை கேட்டும் பள்ளிக்கு வராமல் சமூகம் அளிக்காமல் வீட்டிலே அவர்கள் தொழுதுவிட்டு ஏதோ எனக்கு அல்லாஹ்வினுடைய அச்சம் இருக்கிறது அதனால் தான் வீட்டிலேயாவது சரி நான் தொழுது கொள்கிறேன் என்று தங்களை அவர்கள் சமாளித்துக் கொள்கிறார்களே, இது சரியான தக்வா கிடையாது. தக்வா என்பது சகல விடயங்களிலும் அது வியாபித்திருக்க வேண்டும், சகல விடயங்களிலும் அது நுழைந்திருக்க வேண்டும். ஷைத்தான் என்ன செய்வான் என்றால் நாம் ஒரு சில விடயங்களில் செய்யக்கூடிய நல்ல விடயங்களை காட்டிவிட்டு இதனை நீ செய்வதன் காரணமாக உனக்கு தக்வா இருக்கிறது, எனவே நீ பயப்பட தேவையில்லை, நீ வேண்டியதை செய் என்கின்ற ஒரு சிந்தனையை ஷைத்தான் தந்து விடுவார். அதனால் ஓசை கேட்டும் அதற்கு மதிப்பு கொடுக்காதவர்கள், அதற்கு கண்ணியம் கொடுக்காதவர்கள் இந்த பள்ளி வளாகத்தை கடந்து செல்வார்கள், கதைத்துக் கொண்டிருப்பார்கள், வேலையில்லாமல் வீட்டிலே இருந்து கொண்டிருப்பார்கள், அதே போன்று தங்களுடைய வேலைகளையும் திட்டங்களையும் அந்த தொழுகைக்கு ஏற்றாற்போல் அவர்கள் அமைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களை தாங்களே சுதாரித்துக் கொள்வார்கள், தங்களை தாங்களே அவர்கள் சமாதானப்படுத்திக் கொள்வார்கள். ஏதோ நான் தொழுகிறேனே, தொழுகையை விடவில்லையே என்று அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள். இதே நேரத்தில் தொழுகையை விடக்கூடிய ஒரு சிலரும் இருப்பார்கள், ஒரு சில தொழுகைகளை அவர்கள் விடுவார்கள், ஆனால் ஒரு சில தொழுகைகளை அவர்கள் தொழுததை வைத்துக் கொண்டு ஏதோ இந்த தொழுகைகளையாவது நான் தொழுதேனே என்று அவர்கள் தங்களை திருப்திப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் உண்மையான தக்வா அது அல்ல. உண்மையான தக்வா, உண்மையாக அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்வா என்பது சகல விடயங்களிலும் அல்லாஹுக்கு நாங்கள் கட்டுப்படுவதுதான் தக்வா. சகல விடயங்களிலும் அல்லாஹுனுடைய கட்டளைக்கு ஏற்றாற்போல் எங்களுடைய விடயங்களை நாங்கள் நிர்வகிப்பதுதான் தக்வா. வெறுமனே ஒரு சில விடயங்களை செய்துவிட்டு எங்களை நாங்கள் சமாளித்துக் கொள்வது அல்ல தக்வா. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். எனவே இந்த தக்குவாவை பொறுத்தவரையில், அல்லாஹ்வுடைய அச்சத்தை பொறுத்தவரையில், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக பாவங்களை தவிர்ப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக கடமைகளை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, எங்களிடத்திலே அது சரியாக நடைமுறைக்கு வர வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் எங்களை அழைத்து சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், வேறு யாரையும் அல்லாஹ் அழைக்கவில்லை. தூரத்திலே இருப்பவர்களை அல்லாஹ் அழைக்கவில்லை. அல்லாஹ் யாரை அழைக்கிறான் என்றால், விசுவாசிகளே என்று அல்லாஹ் அழைக்கிறான். விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய அளவுக்கு நீங்கள் பயப்படுங்கள். ஏதோ ஒரு சில விடயங்களிலே பயப்பட்டு விட்டோமே என்று நீங்கள் உங்களை சமாளித்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட வேண்டிய அளவுக்கு பரிபூரணமாக நீங்கள் பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாகவே என்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்துச் சொல்கிறார். இது ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய அல்குர்ஆனி வசனம். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்துச் சொல்கிறார், மக்களே, மனிதர்களே, நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். பயப்பட வேண்டியவாறு நீங்கள் பயப்படுங்கள். மனிதருக்கு பயப்படுவது போன்று நீங்கள் பயப்படாதீர்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படுவது என்பது அவனுடைய தகுதிக்குள்ளவாறு மறைவான சந்தர்ப்பங்களிலும் வெளிப்படையான சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு சரணடைவதும் கட்டுப்படுவதும் சகல விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய விடயங்களுக்கு ஒத்துழைப்பதும் தான் அல்லாஹு தஆலா விசுவாசிகளாக எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். இதுதான் உண்மையான தக்குவா. இவர்கள் தான் தக்குவாவிலே உண்மையானவர்கள். அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன், விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த தக்குவா விடயத்தில் யாரெல்லாம் உண்மையாளர்களாக இருக்கிறார்களோ அந்த உண்மையாளர்களிலே நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். போலி தக்குவாக்கள் அல்ல, எங்களை நாங்கள் சமாளித்துக் கொள்ளுகின்ற தக்குவாக்கள் அல்ல, எங்களை நாங்கள் நியாயப்படுத்திக் கொள்ளுகின்ற தக்குவாக்கள் அல்ல. உள்ளத்தை அறிந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவாறு அந்த தக்குவாக்கள் இருக்க வேண்டும். அந்த நிகழ்வுகள் இருக்க வேண்டும், அந்த சம்பவங்கள் நடைபெற வேண்டும். ஆனால் உண்மையிலே அது மனிதர்களிடத்திலே வந்திருக்கிறதா? மனிதர்கள் இந்த தக்குவாவை அடைந்திருக்கிறார்களா? எத்தனையோ பேர் இன்னும் அதனுடைய வாசனை கூட எட்டி பார்க்கவில்லை, அதனை நினைத்து கூட பார்க்கவில்லை. எத்தனை முறை நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம், ஜுமாக்களிலே எத்தனை பேர் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள், பெருநாள் தொழுகைகளில் எத்தனை பேர் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள், ரமலானுடைய முதல் அந்த நாளிலே எத்தனை பேர் சுபஹ் தொழுகையிலே நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் ஏனைய தொழுகைகளுக்கு எங்கே போனீர்கள், எங்கே சென்றீர்கள்? மரணித்து விட்டீர்களா? அல்லது உங்களுடைய தக்வாவினுடைய மட்டம் அவ்வளவுதானா என்று மக்களே நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. இன்று நாங்கள் உலகத்திலே அபிவிருத்தி அடைகிறோம். முன்னர் இருந்ததை விட எங்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டிருக்கிறது. முன்னர் நாங்கள் தொழில் செய்ததை விட கூடுதலான காணிகளிலே நாங்கள் தொழில் செய்கிறோம். முன்னர் எங்களுடைய வியாபாரங்களிலே நாங்கள் அடைந்த லாபங்களை விட இப்பொழுது எங்களுடைய வியாபாரங்களிலே அதிகமான லாபம் கிடைக்கிறது. முன்னர் நாங்கள் விளையாட்டிலே திறமை காட்டியதை விட இப்பொழுது அதிகமாக நாங்கள் திறமையாளர்களாக இருக்கிறோம். இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் உலகத்தை சமாளிப்பதற்கு போதுமானது. ஆனால் மறுமையை பொறுத்தவரையில், சுவனத்தை அடைவதை பொறுத்தவரையில் இது ஒரு தூசிக்கு கூட பெறுவது கிடையாது. இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய அந்த சரியான இஸ்லாம், சரியான தக்வா என்னவென்றால், எல்லா நிலைகளிலும் அவனை நோக்கி நாங்கள் சரணடைய வேண்டும். இது எங்களிடத்திலே என்ன நடக்கிறது? முன்னைய காலங்களிலே உபதேசங்களுக்கு எங்களிடத்திலே வாகனம் இல்லாவிட்டால் கூட நடந்து வந்து தினமும் உபதேசங்கள் நடக்கும். அந்த உபதேசங்களிலே நாங்கள் எங்களுக்கு தெரிந்த விடயமாக இருந்தாலும் சரி, தெரியாத விடயமாக இருந்தாலும் சரி, கலந்து விட்டு போவோம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? உபதேசங்களுக்கு ஆற்றல் கிடையாது, அதனை கணக்கெடுப்பது கிடையாது. அது ஏதோ எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பது போன்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தெரிந்ததை ஞாபகப்படுத்துவதுதான் உபதேசம். விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் உபதேசத்தினுடைய பெயரை விக்கர் ஞாபகப்படுத்துதல். சில நேரங்களிலே அந்த உபதேசங்களிலே சொல்லப்படக்கூடிய சகல ஹதீஸ்களும் சகல குர்ஆன் வசனங்களும் நாங்கள் அறிந்து எந்த காலத்திலேயோ அறிந்திருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அது நாங்கள் புறக்கணிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. நாங்கள் அந்த உபதேசங்களுடைய சபைகளை நிராகரிப்பதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது. அதிலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள், அதிலே கிடைக்கக்கூடிய பல குர்ஆனிய வசனம், ஹதீஸ்கள், ஞாபகமூட்டல்கள், அதன் மூலமாக எங்களுடைய ஈமான் புத்துயிராக்கப்படுவது, இதை பற்றி சிந்தித்து அதிலே நாம் கலந்து கொள்வதற்குரிய அந்த முயற்சி எடுக்க வேண்டும். இன்று எங்களிடத்திலே வாகனங்கள் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் வெறுமனே கூடி கதைத்துக் கொண்டிருப்பதில் எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும், அது எவ்வளவு நேரம் செல்லுகிறது என்று கூட நாங்கள் பார்க்காமல் கழித்துக் கொண்டிருக்கிறோம். உபதேசத்துக்கு வந்தால் ஒரு அரை மணிக்காலமே ஏதோ இரண்டு மூன்று நாட்கள் கழிவது போன்று, அந்த சபையிலே இரண்டு மூன்று நாட்கள் செல்லுவது போன்று எங்களுக்கு தோற்றம் கொடுக்கிறது. இது யாருடைய வேலை? இது யாருடைய ஏற்பாடு? இது யார் இந்த வெறுப்புணர்வை எங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தி தருவது? ஷைத்தானை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. எனவே அல்லாஹ் எங்களிடத்திலே எதிர்பார்ப்பது உண்மையான தக்வா. அந்த உண்மையான தக்வா எங்களிடத்திலே அது சரியாக அது வர வேண்டும். ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் வர வேண்டும். ஒவ்வொரு தொழுகையின் போதும் அது வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொரு உபதேசங்களின் போதும் அது வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிலைகளிலும் அது எங்களிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். உண்மையாளர்களை பொறுத்தவரையில், தக்வா உடையவர்களை பொறுத்தவரையில், அவர் சகல விஷயங்களிலும் அவர்களுடைய தக்வாவை நிறுவக்கூடியவர்களாக, நிரூபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த தக்வாவின் அடிப்படையிலே அவர்களுடைய சகல செயல்பாடுகளும் அமைந்திருக்கும். இந்த தக்வாவின் அடிப்படையில் யாரெல்லாம் சேர்ந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். الاخلاق يومئذ بعضهم لبعض عدو الا المتقين உலகத்திலே நெருங்கி பழகிய நேசர்கள் எல்லாம் மறுமை நாளிலே ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மாறியிருப்பார்கள். எவர்கள் தக்வாவோடு தங்களுடைய நேசத்தை பகிர்ந்து கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய அச்சத்திற்காக தங்களுடைய நேசத்தை ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த உலகத்திலே விளையாட்டுக்காக சிலர் ஒன்று சேர்ந்திருப்பார்கள், படிப்புக்காக ஒரு சிலர் ஒன்று சேர்ந்திருப்பார்கள், தொழிலுக்காக சிலர் ஒன்று சேர்ந்திருப்பார்கள், வியாபாரத்திற்காக ஒன்று சேர்ந்திருப்பார்கள், ஏதோ உலகத்திலே உள்ள ஒரு சில லாபங்களுக்காக ஒரு சிலர் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் மறுமையினாரின் எதிரிகள், மறுமையினாரின் எதிரிகளாக அவர்கள் எல்லாம் ஆகிவிடுவார்கள். இதிலே தப்பக்கூடியவர்கள், தொடர்ந்து தங்களுடைய நேசங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரென்றால், தக்வாவோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இறை நேசத்தோடு யார் சரியான முறையிலே நேசம் கொண்டார்களோ, அல்லாஹுக்காக தங்களுடைய தோழமைகளை வைத்துக் கொண்டார்களோ அவர்கள்தான் அந்த உண்மையான நேசர்களாக மறுமை நாளிலும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த தக்வா உடையவர்கள் என்றும் நேசத்துக்குரியவர்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியார்களே, இன்று உங்களுக்கு பயம் இல்லை. அதேபோன்று வலா அந்தும் தஹ்சனூன், உங்களுக்கு கவலைப்படுவதற்கு எந்த ஒன்றும் கிடையாது. இந்த தக்வாவுடையவர்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான், அல்லதீனா ஆமனூ பிஆயாதினா, அவர்கள் எங்களுடைய வசனங்களை ஈமான் கொண்டிருப்பார்கள். வகானூ முஸ்லிமீன், அதனை ஈமான் கொண்டிருப்பதை போன்று அதற்குரிய நடைமுறைகளை படுத்தி அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்களை பார்த்து சொல்லப்படும், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரூன், இந்த சுவனத்திலே நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் சந்தோஷமாக நீங்கள் நுழையுங்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுவல்லவா வெற்றி, இதுவல்லவா நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வெற்றி. உலகத்திலே அணியக்கூடியது வெற்றியா? எப்பொழுது கண்ணை மூடுவோம் என்று தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது வெற்றியா? எப்பொழுது நாங்கள் நோய்வாய்ப்பட்டு எங்களால் முடியாமல் போகும் என்று நாங்கள் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம், இது வெற்றியா? எப்பொழுதும் எங்களுடைய பொருளாதாரம் அழிந்துவிடும் என்று நாங்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், இது வெற்றியா? ஒரு காலமும் வெற்றி கிடையாது. அந்த நிரந்தரமான வெற்றியை அடைவதுதான், அந்த சுவனத்தை அடைவதுதான் வெற்றி. அது யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ் தயாரித்த அல்லாஹ் தெளிவாகவே பல வசனங்களில் எங்களுக்கு ஆணி அறைந்தால் போல் சொல்லுகிறான், தக்வா உடையவர்களுக்குத்தான் வெற்றி. சமாளித்துக் கொள்ளாதீர்கள், பொய் காரணங்களை காட்டாதீர்கள். ஏன் தொழுகைக்கு வரவில்லை என்று கேட்டால், நீங்கள் காட்டக்கூடிய காரணங்கள் எல்லாம் நியாயமற்ற காரணங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்கள், சகிக்க முடியாத காரணங்களை நீங்கள் காட்டுகிறீர்கள். அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்திலே இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும், தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு அடியானும், நான் விசுவாசி என்று தன்னை சமாளித்துக் கொள்ளக்கூடிய, தன்னை காட்டக்கூடிய ஒவ்வொரு அடியான், உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அல்லாஹனுடைய அச்சத்தை கொண்டு வாருங்கள், அல்லாஹனுடைய தக்வாவை கொண்டு வாருங்கள். சகல விஷயங்களிலும் நீங்கள் கொண்டு வாருங்கள். ஒருவனை ஒரு ஓரிரு விடயங்களிலே கொண்டு வந்துவிட்டு எங்களுக்கு தக்வா இருக்கிறது என்று ஷைத்தான் உங்களை ஏமாற்றுகிறார், இடம் கொடுத்து விடாதே. என்ன நடக்கும்? உபதேசங்களை கேட்டால் அல்லது ஒருவரை கூப்பிட்டு அழைத்து விசாரித்தால் ஒரு நாள் இரண்டு நாள், ஒரு நாள் இரண்டு நாள் அவரை நாம் பள்ளிக்கு காணலாம். அடுத்த நாட்களுக்கு மீண்டும் அவரை நாம் அழைக்க வேண்டி இருக்கும், மீண்டும் நாம் அவரை கூப்பிட வேண்டி இருக்கும், மீண்டும் அவருக்கு நாம் கடிதம் கொடுக்க வேண்டி இருக்கும். இது என்ன? இது சரியான ஒரு தக்வாவுக்குரிய அடையாளம் கிடையாது. எம்மை நாமாக மாற்ற வேண்டும், எம்மை நாமாக திருத்த வேண்டும். தக்வாவை எங்களுடைய உள்ளத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹுக்கு நாம் அஞ்ச வேண்டும். அந்த அச்சம் எங்களுடைய உள்ளத்திலே வரவில்லை என்றால் அதனை கொண்டு வருவதற்குரிய சகல முயற்சிகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். இது எதுவுமே செய்யாமல் செய்யக்கூடிய ஒரு சில விடயங்களை வைத்து செய்தால் எங்களை ஏமாற்ற பார்க்கிறான், அதனை வைத்து எங்களை சமாளிக்க பார்க்கிறான். ஏனைய விடயங்களிலே ஏன் நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில்லை என்று நாங்கள் சிந்திப்பதை அவன் எங்களை விட்டு தடுக்கிறான். இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நாம் எங்களை சரியான முறையிலே சிந்தித்து சரியான முறையிலே கொண்டு வந்து அல்லாஹுடைய தத்வாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். Thank you.